சிறுகதை கொடுமைக்கு அப்பால். டாக்டர் சாரங்கி, டாக்டர் பிரகஸ்பதி ஆகிய இருவரையும் எனக்கு நன்கு தெரியும் என்று பாவகமாக கூறுவதிலும் பார்க்க, சில நேரங்களில் அவர்களால் நானும் என்னால் அவர்களும் மனசார பாதிக்கப்பட்டவர்கள் என்றும் பரஸ்பர செல்வாக்கு காணவர்கள் என்றும் ஒத்துக்கொள்வது நிச்சயமானதாகும். திரு ஐங்கரன் பற்றியும் இந்த முறையில் கூற முடியும். அவன் என்னுடைய மருமகன், எனது விதவை அக்காவின் ஒரே மகன், மூன்று குமரி பெண்களின் தமையன். டாக்டர்கள் இருவரும் மருத்துவக் கல்லூரியில் என்னிடம் படித்தவர்கள். இறந்த மனித உடல்களை வெட்டி விரித்து பகுத்து உடலின் அமைப்பை கற்பிப்பது எனது தொழில். ஆங்கிலத்தில் அனட்டமி என்பது அந்த பாடம். மனிதனை பற்றிய எல்லா படிப்புகளிலும் ஆய்வுகளிலும் மிகவும் சிக்கலற்றது அனட்டமிதான். பிரேத அறையில் முழு நிர்வாணமாக கிடக்கும் ஆண்களும் பெண்களும் உயரம் பருமன் ஆகியவற்றில் மாறுபடிலும் அமைப்பில் வேறுபாடில்லையே. அவை பிரேத அறைக்கு தமது சுய சரித்திரத்துடன் அரசியல், சமூகவியல், மனோவியல் ஆகிய நூற்றொரு இயல்கள் சம்பந்த சலனங்களையும் சுமைகளையும் கொண்டு வருவதில்லையே. நான் மருத்துவக் கல்லூரியிலிருந்து ஓய்வு பெற்று 6 வருடங்கள் பூர்த்தி. இப்போது மனித மனங்களின் மாட்சி, மறை, மாயம் இவற்றை பற்றி படிக்கவும் சிந்திக்கவும் அதன் பெறுபேறாக என்னுள்ளே சினக்கவும் சிரிக்கவும் நேர வாய்ப்பு கிடைக்கின்றது. நேற்று எனது நண்பனின் மனைவி மஞ்சுலேகா ஒரு விழாவிற்கு அழைப்புதல் அனுப்பியிருந்தார். அது பெண்கள் வாழ்வு, விடுதலை, விமோசனம் வகையறா பயமான மகளிர் சங்கத்தின் ஆண்டு விழா. மஞ்சுலேகா அதன் அடிக்கல் தொட்ட ஆயுள்கால தலைவி. டாக்டர் சாரங்கி இந்த விழாவில் ஒரு பேச்சாளி. சமீப காலத்தில் சாரங்கி இந்த சங்கத்தின் மேடையிலே ஏறி பேசுவதை பத்திரிகையில் விளம்பரம், விமர்சனம், செய்தி வாயிலாக அதிகம் அறிகிறேன். என்னிடம் மருத்துவக் கல்லூரியில் படித்த மாணவர் தொகை 3000 தொடும். அதில் பாதி மாணவிகள் ஒரு சிலரே இப்போது மனத்தில் உலாவுகின்றனர். அவர்களில் ஒருவர் சாரங்கி, இன்னொருவர் பிரகஸ்பதி. இருவரும் எதிர்மறை காரிய காரணங்களினால். சாரங்கி முல்லைத்தீவிலிருந்து மருத்துவக் கல்லூரிக்கு தெரிவு செய்யப்பட்டவள். கட்டி கவ்வும் முகக்கவர்ச்சி இல்லாவிடனும் பழகும் போது பக்குவமான அழகு தெரியும். படிப்பின் தராதரத்திலே வகுப்பில் முதல் 4-5 மாணவர்களிலே ஒருத்தி. மாணவர்களின் கலை விழாக்களிலே ஆடல், பாடல், நடிப்பு, நிர்வாகம் ஆகியவற்றில் தேர்ந்து நிற்பவள். 1983 இனக்கலவரத்தில் தகப்பன் வெட்டி கொல்லப்பட்டதால் பொருளாதார நிலைமையில் சராசரி மட்டத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டு ஒரு தாய் மாமனின் தயவில் வாழ்பவள். மருத்துவக் கல்லூரியில் சில பரிசல்களுக்கும் படிகளுக்கும் பண வசதிகளுக்கும் சிபார்சு செய்யும் குழுக்களில் நான் இருந்ததால் அவளைப் பற்றி அறியும் வாய்ப்பு எனக்கு இருந்தது. சாரங்கிக்கு சில உதவிகளுக்கு சிபார்சு செய்தேன். மனம் வாதிராத காரணங்களினால் அவளுக்கு உதவ வேண்டும் என்ற ஆறாத ஆசை அவள் டாக்டரான பின்பும் துணிந்தது. ஒரு நாள் அவளை எங்கள் வீட்டிற்கு மதிய போசனத்திற்கு அழைத்தோம். எனது மனைவி போய் வரும் ஆஸ்பத்திரி நீரிழிவு கிளினிக்கை அவள் கடமையாற்றினாள். எனவே அந்த நட்பை சாட்டாக வைத்து மனைவிதான் அழைத்தா. சாப்பாடு முடிந்ததும் சாரங்கியை என் முன்னால் இருத்தி, சாரங்கி, உம்முடன் ஒரு சொந்த விஷயம் பேசப்போறேன் என்றேன். எனது உணர்ச்சி அவள் முகத்தை வருடியதோ அல்லது எதிர்பாராத ஒருவரிடமிருந்து எதிர்பாராத இந்த பீடிகையின் முற்றுகையோ அவள் முகம் தன்னை ஒழிக்க முயன்றது. சாரங்கி, உமக்கு ஒரு நல்ல கல்யாண திட்டத்தை கூறப்போறேன். உமக்கு பொருத்தமான ஒரு பையனை பார்த்து வச்சிருக்கிறேன். இப்படியான கல்யாண விவகாரங்களில் எனக்கு அனுபவம் இல்லை, எனக்கு பிள்ளைகள் இல்லை. ஆகவே எனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு ஆங்கிலத்தில் தான் இவற்றை கூறினேன். தொடர்ந்து கேட்டேன், சாரங்கி என்ன சொல்றீர்? சாரங்கி விவரம் விளங்காத எனது கேள்விக்கேற்ற விடியாக பேசினாள். சார், நீங்கள் எனக்கு தகப்பன் போல. நான் படிக்கும் காலத்தில் நீங்கள் என்மேல் வைத்த கரிசனையையும் செய்த உதவிகளையும் நான் என்று மறக்க மாட்டேன். நீங்கள் எனக்காக எதை வகுத்தாலும் அது எனது நன்மைக்காகவே இருக்கும். தமிழோடு ஆங்கிலம் சேர்த்து உணர்ச்சியில் அமைதி நிலைநாட்டி பிடிகொடாமல் தேற்றி பேசினாள். உமக்கு அந்த பையன தெரியும்? எதிர்காலத்தை நோக்குவது போல என் முகத்தை பார்த்தாள். சாரங்கி, பெரியகுளம் சந்தியில இருக்கும் மோட்டார் கார் திருத்தும் கராஜில தானே உமது ஸ்கூட்டரை திருத்த செல்வீர்? ஓம் சார், அந்த கராஜின் சொந்தக்காரன், நுட்பமான வேலைகளை தானே செய்யும் பையன் ஐங்கரன், எனது மருமகன். அவனுமக்கு ஏற்ற கணவன் என்பது எமது அபிப்பிராயம். அவள் முகத்தில் தோன்றிய அந்த நேர சிரிப்பை வர்ணிப்பதற்கு எனக்கு அனுபவம் இல்லை. சவச்சாலைக்கு எடுத்து வரப்படும் சில உடல்கள் சிரித்தபடியே வரும். அந்த சிரிப்புகளின் அர்த்தம்தான் சாரங்கியின் இந்த சிரிப்பினதும் போலும். சார், நான் உங்களுக்கு நன்றி கூறவேணும். ஆனால் நான் எனது கல்யாண காரியங்களை எனது மாமாவிடமே விட்டுவிட்டேன். அவர்தான் இதையும் நிச்சயிக்க வேண்டும். அவள் போய் பேசினாள். சாரங்கி, உம்முடன் படித்த வைத்திய மாணவனொருவன் அந்த பையன் என்றோ, சம அந்தஸ்தில் பொறியியலாளர், விரிவுரையாளர், பட்டய கணக்காளர் என்றோ, ஆக குறைவாக ஒரு பட்டதாரி ஆசிரியர் என்றோ நான் கூறியிருந்தால் அவள் மாமன் பேரை இடைமறிக்க இழுத்திருக்க மாட்டாள். அவள் படிக்கும் காலத்தில் வருமானம் குறைந்த மாணவருக்கு பணம் சிபாரிசு செய்யும் குழுவிற்கு கூறிய ஒரு வெட்கம் பாராத முறைப்பாடு ஞாபகத்தில் வந்தது. சார், முல்லத்தீவிளமுக்கு வயல் காணிகள் இருந்தது உண்மை. ஆனால் அவற்றை எனது தாயாரின் தமையன் பொய் கையொப்பம் வைத்து அபகரித்து விட்டார். நாங்கள் இப்போது ஏழைகள். ஐங்கரின் சம்பந்தம் பற்றி சாரங்கியோ அவளது மாமனோ இந்த விதமான தொடர்பும் என்னுடன் வைக்கவில்லை. இதை நான் ஓரளவு எதிர்பார்த்ததால் ஏமாற்றமடையவில்லை. அந்த காலத்தில் எனது மருமகன் ஐங்கரனுக்காக மனம் நொந்தேன். இப்போது அது கூட இல்லையே. சாரங்கியுடன் நான் கல்யாண விடயம் பேசுவதற்கு முன் ஐங்கரனின் ஒப்புதல் கேட்டேன். குறிப்பாக அவன் அப்போது சொன்னவை, மாமா, நீங்கள் எனக்கு தாப்பன் போல. அந்த டாக்டர் பெண் எனக்கு ஏற்றவள் என்று நீங்கள் கருதினா சம்மதம். சாரங்கியும் என்னை தகப்பன் ஸ்தானத்தில் ஏற்றினாள். ஆனால் ஐங்கரன் சொல்லியதில் சத்தியம் இருந்தது. அவள் கூறியது சம்பிரதாயம். மாமா, நான் சீதனம் வாங்குவதையும் கொடுப்பதையும் எதிர்ப்பவன். ஆகவே எனக்கு சீதனம் வேண்டாம். நான் இப்போது ஒரு டாக்டரிலும் பார்க்க அதிகம் உழைக்கிறேன். அந்த பெண் படிப்பதற்கு எவ்வளவு செலவு செய்திருப்பாள்? மாமா, எனது சகோதரிக்காக எவ்வித பண உதவியும் எனக்கு வேண்டாம். என்னுடன் வேலை செய்யும் நண்பன் எனது சகோதரர்களில் மூத்தவளை கல்யாணம் செய்வதற்கு விரும்புகிறார். அவர் இந்த காராஜின் பங்காளராகிவிட்டார். மற்றவள் ஏஎல் பரீட்சையில் கொமர்ஸ் பிரிவில் 4 எடுத்தது உங்களுக்கு தெரியும் தானே? கடைசி அந்த சுட்டி விடுதலை போராட்டத்தில் சேர்ந்ததும் மாமாவுக்கு தெரியும் தானே? அவள் தொழில்நுட்பம் படிக்கிறாள். இப்படியாக நம் இருவரின் தணிக்கும் கண்கள் சாட்சியாக அவனுடைய ஒப்புதலை உறுதியாக பெற்ற பின்புதான், சாரங்கி, உமக்கொரு கணவனை கண்டுகொண்டேன் என்று அவளுக்கு கூறினேன். அவன் ஐங்கரன் ஜிசிஇ சாதாரண பரீட்சையில் 8D மேல் படிப்பிற்கு நான் பண உதவி செய்வதாக கூறிய போதும், இல்லை மாமா, நான் உழைத்து எனது குடும்பத்தை காப்பாற்ற வேணும் என்று கூறி தொழில்நுட்ப கல்லூரியில் மோட்டார் இயந்திரவியலை படித்து ஒரு கராஜில் வேலை பயின்று சொந்தமாக கராஜ் போட்டவன். அவன் இப்போது தொழில்நுட்ப நிபுணன். அதற்கேற்ற வருவாயும் உண்டு. டைனமோ சீர் செய்வதில் நமது வட்டாரத்தில் பெயர் பெற்றவன். ஐங்கரன் ஏறத்தாழ 6 உயரமுள்ள ராஜ கம்பீரமான தோற்றமுடையவன். அத்துடன் அவனது படிப்படியான சுருள் தலைமையில் தீர்க்கமான கண்கள், உருவி விடப்பட்ட நீண்ட மூக்கு, அழுத்தமான உதடுகள் எனது தலைமுறையினருக்கு சந்திரலேகா கால சினிமா நடிகர் ரஞ்சனை கண்முன் நிறுத்தும். ஆனால் ஐங்கரனின் நடை ஒரு வில்லனுடையது அல்ல, அது சமுதாய பொறுப்புள்ள ஒரு இளைஞனுடையது. பின்பு நான் ஐங்கரனுக்கு சாரங்கி பற்றி அதிகம் கூறவில்லை. கூறுவதற்கு மெய்யாக என்ன இருக்கின்றது? ஒரு பொய் சொல்வது தேவையாக தோன்றியது. நான் கராஜிக்கு போன போது அவன் ஒரு லொரியின் அடியில் படுத்திருந்தான். தம்பி என்றேன். எட்டி பார்த்து வெளியே வந்து என்னை தனது அலுவலக அறைக்கு அழைத்துச் சென்றான். தேநீர் எடுப்பித்தான். தம்பி, சாரங்கி என்ற டாக்டர் பட்ட விஷயமா உனக்கு கூறினேன் அல்லவா? அது சரிவரவில்லை. அவளுக்கு சொந்த மச்சான் பையன் ஒருவன் இருக்கிறானாம். அப்படியே மாமா என்றாள். அவ்வளவுதான். சில மாதங்களுக்கு முன் சாரங்கியின் மாமா இன்னும் ஒருத்தருடன் எனது வீட்டிற்கு வந்தார். வருடங்கள் கழிந்து விட்டாலும் ஐங்கரன் விஷயமாக வருகிறார்கள் என்று எண்ணினேன். இல்லை, மாமா பேசினார். சார், உங்களிடம் படித்த ஒரு பையன் பச்சைவேலி ஆஸ்பத்திரியில பெரிய டாக்டரா இருக்கிறான். சாரங்கிக்கு அவளை பேசி முற்றாகிற தருவ. சீதனத்திலான் சிறிய பிசகு. இவர் தரகரத சரிப்படுத்தி தருவதற்காகத்தான் கார்ல போறோம். நீங்களும் வந்தால் நீங்கள் சொல்வதை கேட்பார்கள். நான் சொல்வதை யார் கேட்க போகிறார்கள்? சிரித்தேன். ஐயா, எனக்கு தரகு தெரியாத தொழில். அப்படி சொல்லப்படாது சார். நீங்கள் சொன்னால் அந்த டாக்டர் கேட்பார் என்று சாரங்கி சொல்கிறார். பச்சை வேலிக்கு போகும் வழியில் சம்பந்தப்பட்ட டாக்டரை ஆப்ரேஷன் டாக்குத்தர் என்று வர்ணித்தார் தரகர். பச்சை வேலியில் ஒரு சிறிய கிராம ஆஸ்பத்திரி தான் உண்டு. அங்கே MBBS படித்த ஒரு டாக்டர் இருந்தால் அவரை ஆப்ரேஷன் டாக்குத்தர் என்று அழைப்பார்கள். MBBS இல்லாத உதவி மருத்துவர்கள் வெறும் டாக்டர்கள். நான் காரில் ஏறுவதற்கு முன் கேட்டிருக்க வேண்டிய கேள்வியை இப்போது கேட்டு விடையறிந்தேன். நாங்கள் பார்க்க போகும் டாக்டரின் பெயர் பிரகஸ்பதி. ஆழ்வலு கட்டிக்காரன் என்றார் தரகர். உண்மையில் பிரகஸ்பதி மருத்துவக் கல்லூரியில் ஒரு பாடத்திலாவது முதல் முறையில் சித்தியடைந்த சரித்திரமில்லை. 2 தடவையில் சித்தியடைந்த கதையும் குறைவு. அதனால் அவன் மருத்துவக் கல்லூரியில் கழித்த 14 வருடங்களை சமூகத்திலிருந்து அஞ்ஞாத வாசமன்றே கொள்ள வேண்டும். சாரங்கி அவன் பின்னால் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து முன்னாள் டாக்டர் ஆனவள். பச்சைவேலி கிராம ஆஸ்பத்திரியில் எந்தவிதமான சத்திர சிகிச்சைகளும் நடைபெறுவதில்லை. அப்படி இருந்தும் இந்த ஆபரேஷன் டாக்டர் அலங்கார வார்த்தையால் பிரகஸ்பதியை குறிப்பிட்டுக் கொண்டே வந்தார் தரகர். எனக்கு பிரகஸ்பதி தோன்றிய 2 MBBS பரீட்சை நினைவில் நாடகமாகியது. அனட்டமி நேர்முக பரீட்சை அவனுக்கு 4 முறை. எலும்புகளை காட்டிய போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வலதுக்கும் இடதுக்கும் மேலுக்கும் கீழுக்கும் இனம் தெரியாது தடுமாறினான், இருளில் இருப்பவனைப் போல. பெரிய ஆஸ்பத்திரியிலிருந்து பரீட்சகராக வந்த சர்ஜன் அவனை கைவிடும் போது சொன்னார், மிஸ்டர், இந்த மாறாட்டம் உமக்கு முதலிரவிலும் வரும், கவனமாயிரும். பிரகஸ்பதி சப அறையை விட்டு போனதும் சர்ஜன் எனது நெருங்கிய நண்பனாக இருந்தும் என் மேல் மிகவும் கோபப்பட்டார். ப்ரொஃபசர், உங்களை போன்றவர்களால் மருத்துவ விஞ்ஞானத்தின் தரம் நமது நாட்டின் மட்டநிலையை விரைவில் அடைந்துவிடும் என்றார் அவர். இப்போ வந்து போன பையன் தரவழிய நீங்கள் பரீட்சையில் 2 தடவை கோட்டை விடும்போதே வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதை விடுத்து 3 4 சான்ஸ் கொடுத்து மனிதாபிமானம் என்ற போர்வையில் பாஸ் போட்டு எங்களிடம் படிப்பிப்பதற்கு ஆஸ்பத்திரிக்கு அனுப்புகிறீர்கள். நாங்களும் 3 4 சான்ஸ் கொடுத்து டாக்டர்களாக்கி சமுதாயத்தில் அனுப்பிவிடுகின்றோம். அவர்களை வீட்டிற்கு அனுப்ப வேண்டியது முதல் 2 வருடங்களில். ஒவ்வொரு பரீட்சையிலும் நண்பர் இப்படி வியாக்கியானம் செய்வார். கடைசியில் பாஸ் லிஸ்டில் அவரும் கையொப்பமிட்டு பெருமூச்சு விடுவார். நான் தீற்றுவேன். நண்பரே, இவன் பிரகஸ்பதி நிபுணத்துவ சர்ஜனாக வரப்போகிறான். அவன் சர்ஜனாக வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்குமானால் அதே சான்ஸில் நானும் அமெரிக்க ஜனாதிபதியாக வரலாம். இவன் ஒரு கிராம வைத்தியசாலையில் அல்லது தனியார் நர்சிங் ஹோமில் தனது வெள்ளமையை காட்டுபவன் தானே. நாங்கள் பிரகஸ்பதியின் வீட்டிற்கு போன போது தகப்பன் தான் இருந்தார். அவர் ஒரு ஓய்வு பெற்ற வியாபாரி, உண்மையில் புகையிலை தரகர். நாங்கள் அறிவிக்காமல் வந்ததை குறித்து முறையிட்டார். நியாயமான முறையீடு. மணி 2:30. அதிகமாக எங்கள் தரகருடன் தான் பேசினார். மகன் யாழ்ப்பாணம் போய்விட்டதாக கூறினார். சாரங்கியின் மாமனும் தரகரும் எனக்கு கூறியதைப் போல் இந்த கல்யாண விவகாரம் எந்தவிதமான முதிர்ச்சி நிலையையும் அடையவில்லை. சீதன விஷயமாகத்தான் சிறிய பிரச்சனை என்று இவர்கள் கூறியதும் அப்பட்டமான புழுகு, அப்பாவித்தனமென்றும் கூறலாம். பிரகஸ்பதியின் தகப்பன் வேண்டுவது மலை, இவர்களின் மடியில் இருப்பது கூழாங்கல். பிரகஸ்பதியின் தகப்பன் மகனுக்கு இதுவரை பேசப்பட்டு வரும் சீதனங்கள் பற்றியே விவரங்களை வரிசையாக தந்து சாய்மணியில் சாய்ந்தபடியே இருந்தார். அவ்வப்போது படிகத்தில் இருமி துப்பினார். என்னுடன் பேசும்போது மாஸ்டர் என்று விளித்தார். மாஸ்டர், இவர்களுக்கு நாட்டு நிலவரம் விளங்காது, சும்மா வந்து போயினம். எத்தனையோ இடத்திலிருந்து சம்பந்தங்கள், கொழும்பில வீடு கார் 20 லட்சம், கனடா பிரசா உரிமையோடு பெண் என்று வெளியினம். இவர்களுக்கு சொல்லுங்கோ என்றார். கரைச்சல் பண்ணாமல் வந்த வழியே எழும்பி போங்கோ என்று மட்டும் வாய் திறந்து கூறவில்லை. காரில் ஏறியதும் தரகர் சினந்து வெடித்தார். எள்ளிய மோன், குடிச்சு போட்டு வீட்டுக்குள்ள மல்லாந்து கிடக்கிறான். தகப்பனவன் யாழ்ப்பாணம் போய்விட்டதா போய்தான் சொன்னான். நெற்றி கதையும் பேசினார். கடவுள்தான் பிள்ளையை காத்தது. இவன் குடிகாரன் என்று இப்பத்தானே தெரியும். நாங்கள் அங்கே பேசிக் கொண்டிருந்த போது தரகர் வெளியே போய் வந்தார். சிறுநீர் விடுவதற்கு என்றுதான் நான் நினைத்தேன். அவர் பாம்பின் கால்களை எண்ண பழக்கப்பட்டவர். அதன் பின்பு ஆபரேஷன் டாக்டர் பிரகஸ்பதி பற்றி யாரும் காருக்குள் பேச்செடுக்கவில்லை. சாரங்கிக்கு தாங்கள் பேசிப்போன சிதைந்த குழம்பிய கல்யாண பேச்சுவார்த்தைகள் பற்றி மாமன் மனந்திறந்து கணக்கிட்டு எனக்கு கூறினார். மிகுந்த ஏமாற்றத்துடன் டாக்டர்கள், பொறியியலாளர், விரிவுரையாளர், பெரும் வியாபாரிகள், வெளிநாட்டினர், 5 கோட்டலை தரிசிக்கும் தாசியின் டைரியில் காணக்கூடிய அந்தஸ்து பேர்வழிகள். தரகருக்கு சாரங்கியின் தாய்மேல் கோபம் குமரியது. தாய் செய்தது 2 குற்றங்கள். 1, 36 வருடங்களுக்கு முன் சாரங்கியை ஆணாக பெறாமல் பெண்ணாக பெற்றது. மற்றது அவளை ஓ லெவலுடன் வீட்டில் வைத்திருக்காமல் மருத்துவ கல்லூரிக்கு அனுப்பி டாக்டர் ஆக்கியது. 2வதை அவர் வாய்விட்டு சொன்னபோது மாமன் கூட்டினார். ஓ லெவலோடு நிப்பாட்டியிருந்தால் ஒரு கிராஜில வேலை செய்யும் பையனுக்காவது கட்டி கொடுத்திருக்கலாம். என்னுள்ளே நியாய உணர்ச்சிகள் குமுறின. ஆனால் ஒன்று தெளிவானது, என் முன்னே கராஜ் பையன் பற்றி இப்படியாக பேசுவதற்கு அவர் கொடியவரல்லர். சாரங்கி ஐங்கரன் பற்றி எனது வேண்டுகோளை மாமனுடன் பேசவில்லை. அவளதை நான் கூறிய மாத்திரத்திலேயே டிஸ்மிஸ் செய்துவிட்டாள். அன்று அவளின் அந்த சிரிப்பு, ஹோ சார், நீங்களும் ஒரு பைத்தியக்காரனா என்று கேட்கும் அர்த்தமுடையதாக இருந்திருக்கின்றது. என்றாலும் அந்த கராஜ் பையன் என்ற நைதலான உதாரணம் எனது தசைகளை இறுக்கியது. ஐங்கரன் பற்றி கூறி சாட்டேரி கொடுக்க விரும்பினேன். ஐங்கரன் மேலதிக மோட்டார் மெக்கானிசம் உயர் கம்ப்யூட்டரில் கற்க கொழும்பு சென்றது. அங்கே சக மாணவியாக படித்த பிரபல மோட்டார் கம்பெனியொன்றின் உரிமையாளர் சமர விக்ரமாவின் மகளுடன் பரஸ்பர காதல் கொண்டு அவளை கோலாகலமாக ஒரு வைபவத்தில் கல்யாணம் செய்தது. அவனுடைய தாயுடனும் சகோதரிகள் இருவருடனும் நானும் மனைவியும் சென்று மணமக்களை ஆசீர்வதித்தது. இவற்றை கூறி என்ன பயன்? இந்த இருவருக்கும் இவர்கள் இருவர் மட்டுமல்லவே. மஞ்சுளேக்கா அனுப்பிய மகளிராண்டு விழா அழைப்பிதழை திரும்பவும் புரட்டினேன். டாக்டர் சாரங்கி சீதனத்தின் கொடுமை என்ற விடயம் பற்றி பேசப் போகின்றாள். என்ன யோசிக்கிறீள் என்று எனது மனைவி கேட்டா. இல்ல, இந்த விழாவில ஐங்கரன் பேசுவதானால் என்ன தலைப்பில பேசுவான் என்று சிந்திக்கிறன் என்றேன் நான். இதுவரை கொடுமைக்கு அப்பால் சிறுகதை கேட்டீர்கள்.